சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை August 17, 2025. தலைப்ப ஆத்மா, கோல்டன் உரை, சங்கீதம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். தானியேல். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுக்குகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தூத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும். எரேமியா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா. இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து. லூக்கா. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைக்களில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்குமளவும் தேடித்திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாக்கோபு. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவட்டையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியிருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியையும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. பேதுரு. சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. அறிவியல் ஆன்மாவை கடவுளாக வெளிப்படுத்துகிறது. பாவம் மற்றும் மரணத்தால் தீண்டப்படாதது மன அமைப்புகளில் உள்ள அனைத்தையும் இணக்கமாக சுற்றி வரும் மைய வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். ஆன்மா மாறாது. ஆன்மாவில் வளர்ச்சி, முதிர்ச்சி அல்லது சிதைவு எதுவும் இல்லை. இந்த மாற்றங்கள் பொருள் உணர்வின் பிறழ்வுகள். மனிதகுலம் மனிதன் மற்றும் கடவுளின் உண்மையான கருத்தை மறைக்கும் மரண நம்பிக்கையின் மாறுபட்ட மேகங்கள். மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். இந்த பிரதிபலிப்புதான் கடவுளின் உண்மையான கருத்து. கடவுள் மனிதனில் எல்லையற்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார். அது தன்னை என்றென்றும் வளர்த்து விரிவடைந்து எல்லையற்ற அடிப்படையில் இருந்து மேலும் மேலும் உயர்ந்து வருகிறது. எல்லையற்ற கொள்கை, எல்லையற்ற யோசனை மற்றும் ஆன்மீக தனித்துவத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது. ஆனால் பொருள் புலன்கள் என்று அழைக்கப்படுபவை கொள்கையையோ அல்லது அதன் கருத்தையோ அறியவில்லை. மனிதகுலம் மனிதன் மற்றும் கடவுளின் உண்மையான கருத்தை பெறும்போது மனித திறன்கள் விகிதாச்சாரத்தில் பெரிதாகி முழுமையடைகின்றன. உடல் ரீதியான கடவுளை அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நோயுற்றவர்களை குணப்படுத்த நாம் மன்றாட வேண்டுமா, அல்லது குணப்படுத்தும் எல்லையற்ற தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டுமா? குருட்டு நம்பிக்கையை விட நாம் உயரவில்லை என்றால் குணப்படுத்தும் அறிவியல் அடையப்படாது. மேலும் உணர்வு இருப்பின் இடத்தில் ஆன்மா இருப்பு புரிந்து கொள்ளப்படாது. நாம் உடல் உணர்வுக்கு மேலே வாழும்போது மட்டுமே தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறோம். நன்மை அல்லது தீமை பற்றிய நமது கூற்றுக்களை விகிதாசாரமாக ஒப்புக்கொள்வது நமது இருப்பின் இணக்கத்தை தீர்மானிக்கிறது. நமது ஆரோக்கியம், நமது நீண்ட ஆயுள் மற்றும் நமது கிறிஸ்தவம். நோயாளிகள் அல்லது பாவம் செய்பவர்கள் விழித்தெழுந்து தங்களிடம் இல்லாதவற்றின் தேவையை உணரும் போது அவர்கள் தெய்வீக அறிவியலை ஏற்றுக்கொள்வார்கள். அது ஆன்மாவை நோக்கி ஈர்க்கப்பட்டு பொருள் உணர்விலிருந்து விலகி உடலிலிருந்து சிந்தனையை நீக்கி மரண மனதை கூட நோய் அல்லது பாவத்தை விட சிறந்த ஒன்றை பற்றிய சிந்தனைக்கு உயர்த்துகிறது. கடவுளை பற்றிய உண்மையான யோசனை வாழ்க்கை மற்றும் அன்பின் உண்மையான புரிதலை தருகிறது. வெற்றியின் கல்லறையை கொள்ளையடிக்கிறது. அனைத்து பாவங்களையும், பிற மனங்கள் உள்ளன என்ற மாயையையும் நீக்குகிறது. மேலும் மரணத்தை அழிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலின் விளைவுகள் உணரப்படுவது போல் அதிகம் காணப்படுவதில்லை. அது உண்மை தன்னை வெளிப்படுத்தும் அமைதியான சிறிய குரல் ஆகும். நாம் இந்த உச்சரிப்பிலிருந்து விலகிச் செல்கிறோம் அல்லது அதை கேட்டு மேலே செல்கிறோம். மனிதகுலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் ஆன்மாவில் தேடப்பட்டால் மகிழ்ச்சியை நாம் எளிதாக அடைய முடியும். மேலும் நம் பராமரிப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் இயக்கங்களை பூர்த்தி செய்ய முடியும். தனிப்பட்ட உணர்வின் வரம்புகளுக்குள் மகிழ்ச்சியை நாம் வரையறுக்க முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை வழங்குவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நன்மை தீமையை விடவும் ஆன்மீகம் மிருகத்தை விடவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெல்லப்படாது. இந்த வான நிலையை அடைவது நமது சந்ததியினரை மேம்படுத்தும், குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த இலக்குகளை வழங்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும். சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். இதனால் நமது கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாரிக்கப்படலாம். ஆன்மா அழியாதது, ஏனென்றால் அது ஆன்மா, அதில் சுய அழிவு கூறுகள் இல்லை. மனிதன் ஆன்மீக ரீதியாக தொலைந்து போகிறானா? இல்லை, அவன் ஒரு பொருள் உணர்வை மட்டுமே இழக்க முடியும். எல்லா பாவங்களும் மாம்சத்தை சேர்ந்தவை. அது ஆன்மீகமாக இருக்க முடியாது. பாவம் இங்கே அல்லது அதற்கு பிறகு பொருளில் மனதின் மாயை இருக்கும் வரை மட்டுமே இருக்கும். அது பாவ உணர்வு, பாவ ஆன்மா அல்ல. அது தொலைந்து போகிறது. தீமை நன்மை உணர்வால் அழிக்கப்படுகிறது. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் விதியாக மாறும். நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்கும் ஆன்மாவின் உயர்ந்த விதி கூட. ஆன்மாவும் பொருளும் அவற்றின் எதிர் இயல்புகளின் அவசியத்திலிருந்து வேறுபடுகின்றன. பொருளும் மரணமும் ஆன்மாவின் உண்மைகளை பிரதிபலிக்காததால் மனிதர்கள் இருப்பின் யதார்த்தத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை. அதன் தெய்வீக ஆதாரத்துடன் அறிவியல் பொருள் உணர்வின் சான்றுகளை மாற்றியமைக்கிறது. மரணத்தின் ஒவ்வொரு தரமும் நிலையும் இழக்கப்பட்டு அழியாத தன்மையில் விழுங்கப்படுகிறது. மரண மனிதன் என்பது தோற்றத்திலும் இருப்பிலும் கடவுளுடனான உறவிலும் அழியாத மனிதனின் எதிர்முனையாகும். மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் அதன் தெய்வீக கொள்கையான கடவுளிலிருந்து அறிவியலால் விளக்கப்பட வேண்டும். பின்னர் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடல் உணர்வின் அடிப்படையில் விளக்கப்பட்டு வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படும் போது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் ஒரு புதிராகவே உள்ளது, மேலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். மனித உடலில் இயற்கையான மற்றும் செயல்பாட்டு ஆரோக்கியத்திற்கு இப்போது சிறந்த நிலையாக கருதப்படுவது இனி ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக கருதப்படாமல் போகலாம். தார்மீக நிலைமைகள் எப்போதும் இணக்கமானதாகவும் ஆரோக்கியத்தை அளிக்கும் வகையிலும் காணப்படும். இயற்கையான செயலற்ற தன்மையோ அல்லது அதிகப்படியான செயலோ கடவுளின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை அல்ல. மேலும் மனிதன் மாற்றப்பட்ட மரண சிந்தனைக்கு இயல்பானவனாகவும் இயற்கையானவனாகவும் காணப்படுவான். எனவே மனித நம்பிக்கை உருவாக்கி அங்கீகரித்த முந்தைய நிலைகளில் இருந்ததை விட அவனது வெளிப்பாடுகளில் மிகவும் இணக்கமானவனாக காணப்படுவான். மனித சிந்தனை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நனவான வலி மற்றும் வலியின்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சிக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கும் இறுதியாக புலப்படும் வெளிப்பாடு மனிதன் ஆன்மாவால் ஆளப்படுவான், பொருள் உணர்வால் அல்ல. கடவுளின் அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் மனிதன் சுயமாக ஆளப்படுகிறான். தெய்வீக ஆவிக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது மனிதன் பாவம் அல்லது மரணத்தால் கட்டுப்படுத்தப்பட முடியாது. இதனால் சுகாதார விதிகள் பற்றிய நமது பொருள் கோட்பாடுகள் மதிப்பற்றவை என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவத்தின் கொள்கையும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் பகுத்தறியப்படுகின்றன. அவை இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. அவை அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்துதல், தீமைகளை விரட்டுதல் மற்றும் மரணத்தை அழித்ததன் மூலம் அழிக்கப்படும் கடைசி எதிரி அவர் பொருளையும் அதன் சட்டங்களையும் புறக்கணித்தார் என்பதை காட்டுகிறது. ஆன்மாவும் அதன் பண்புகளும் என்றென்றும் மனிதன் மூலம் வெளிப்படுகின்றன என்பதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கு கேட்கும் திறனையும் முடவர்களுக்கு கால்களையும் கொடுத்தார். இதன் மூலம் மனித மனங்கள் மற்றும் உடல்களில் தெய்வீக மனதின் அறிவியல் செயல்பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆன்மா மற்றும் இரட்சிப்பை பற்றிய சிறந்த புரிதலை கொடுத்தார். ஆன்மா அல்லது ஆவி கடவுள் மாறாதவர் மற்றும் நித்தியமானவர். மனிதன் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான், பிரதிபலிக்கிறான். ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.